எங்கும் நிறைந்த அருளை போற்றி, எல்லாம் வல்ல இறைவா போற்றி, நன்றி நினைத்து நன்றி பேசி நன்றி செய்ய நானும் அருள்வாய். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருவிக்கு அன்னையினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குரு அருளாலும் ஆத்ம தத்துவத்தை பற்றி நாம் இந்த 5வது அத்தியாயத்தில் சந்நியாச யோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் நம்முடைய சுரூப லட்சணம், நம்ம யார், எப்படிப்பட்டவங்க, எப்படி இருந்தோம், என்னவாயிருக்கோம், திரும்ப எப்படி இருந்தால் நாம் வந்து அந்த ஆத்ம சாட்சாக்காரத்தை அடைய முடியும் அப்படின்ற பற்றிலாம் சிந்தித்து பார்க்குறார். கொஞ்சம் கடுமையான விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர். அதனால் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சில பல உதாரணங்களோடு இதை விளக்க முயற்சி பண்ணுறார். அதனால் நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் புரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நான் உண்மையில் ரொம்ப மெனக்கெட தான் வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் இது நம்முடைய புழக்கத்திலேயோ அல்லது அறிவிலேயோ அவ்வளோ தெளிவான இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏனென்றால் நாம் வந்து ரொம்ப காலமாக படைப்புக்கு முன்னால் இருந்தே நம்ம வந்து அனாத்மாவே உருவகிச்சு அல்லது நினச்சி அதுவாகவே பல பிறவை நம்ம வாழ்ந்துட்டோமா. நம்ம மனுஷன்ற நினப்பு, மனசுன்ற நினப்பு, புத்தின்ற நினப்பு, நான் இந்த உடல்ன்ற நினைப்பு, இந்த தேகாத்ம புத்தி அப்படின்னு இல்லையா, அதான் தேகாத்ம புத்தின்ட்டார். ஏன்னா அந்த தேகத்தையே ஆத்மான்ற நினைக்கிற புத்தியா இப்படி ஆயிட்டனால திரும்ப இதை மீண்டும் நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, இப்படி உண்மையிலே இப்படி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குதானா, அதை பற்றி நிறைய நமக்கு வந்து தயக்கங்கள், சந்தேகங்கள் தொடர்ந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து பாசிபிளாக இருக்குமா, வாழ்கிறாங்களா, அப்படி நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு நிறைய நம்மளை பற்றி நமக்கு நிறைய சந்தேகங்கள். ஏனென்றால் நம்ம படுற கஷ்டம் அல்ல, நம்ம 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 எதிர்நோக்கிற பிரச்சனைகள் அல்ல, நமக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கை முறை அல்லது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகம், நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் பாருங்கள், நமக்கு வந்து எல்லாம் எதுவுமே வந்து சுலபமாக இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம போராட வேண்டியிருக்கு இல்லையா. அப்போ இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே அப்படின்ற ஒரு சந்தேகமாக நமக்கு வந்துடும். ஆனால் ஆத்மா அப்படின்றது வந்து ரொம்ப இதமானதுன்னு சொல்லுது, ஹிதாய, ரொம்ப இதம்ன்றது. ஆனால் அப்படி இல்லை வாழ்க்கை. அதனால தான் நமக்கு வந்து இதை பற்றி நிறைய தயக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கேள்விகளும் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய சந்தேகங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் அங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ணர் இதை வந்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறார். இந்த ஆத்ம தத்துவத்தை சிந்திக்கும் பொழுது நாம் வந்து அதுவாக தான் உண்மையிலே இருந்துமா அப்படின்ற சந்தேகத்துக்கு முதல் படியாக என்ன சொல்கிறாங்க, நமக்கு இதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன தேவை, ஆதாரம் தேவை இல்லையா. அதனால தான் உடனே வந்து ஆச்சாரியவான்னு சொல்லிட்டு அல்லது குருவான்னு சொல்லிட்டு குருவை காமிச்சிடுறாங்க, பாருங்கள் அவங்களாம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. நமக்கு வந்து வி நீட் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், இல்லாட்டி நம்ம இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் இது வந்து ஒரு ஒரு சிந்தனை களத்தில் நின்று அந்த தளத்தில் நின்று இதை சிந்தித்து தெளியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நாம் செய்ய தயாராக இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், இவங்களாம் அடைஞ்சிருக்கிறாங்க பெரியவங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு வலு சேர்க்கும் ஒரு ஒரு ஆதாரம். இல்லாட்டி இந்த வாழ்க்கை ரொம்ப பொதுவாக இந்த வாழ்க்கைக்கு நம்ம வர்றதோ அல்லது இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி சிந்திக்கிறதோ பொதுவாக அதெல்லாம் இந்த ஆத்மார்த்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப பேருக்கு வீண் வேலை, இது இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுமா, இது எல்லாமே கூட எல்லாம் சந்தோஷமாக உலகமே சந்தோஷமாக தானே இருக்குது, நல்லா ஓடிக்கிட்டு தானே இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம இவ்வளவு என்ன மெனக்கெட்டு இவ்வளவு பிரயத்தனம் எடுத்து இவ்வளவு என்ன நெருக்கடிக்கெலாம் ஆளாகி இதை வந்து இப்படி மூளையை வந்து கசக்கி புழிஞ்சு சிந்திச்சு தான் பார்க்கணுமா அப்படின்னு நமக்கு அடிப்படையில் நமக்கு ஒரு மூளை சோம்பல் உண்டு நமக்கு. அதனால தான் நல்லா பாருங்கள், இதை அடைஞ்சவங்களாம் வந்து பைத்தியம்ன்றாங்க. பைத்தியம்னா என்ன, அதனால்தான் ஒன்று பேயின்றாங்க, பிச்சாச்சவர். இல்லாட்டி ரொம்ப குழந்தைத்தனமாக, குழந்தைத்தனம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், குழந்தைத்தனத்தோட அடிப்படை விஷயமே என்னென்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். சும்மா இருக்க மாட்டான் அவன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவன். அது ஒரு மாதிரியாக பைத்தியக்காரத்தனம் தானே. அதான் பாலவத் அல்லது பிச்சாச்சவத் உண்மத்தவத் பைத்தியம். அதனால தான் இதை அடைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு, தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. உலகத்தில் நான் பாருங்கள், பெரிய காவியங்களை எழுதணுவங்க, பெரிய பெரிய என்ன விஷயத்தை சாதிச்சவங்கலாம் வந்து ஒரு மாதிரி பைத்திய மாதிரி தான், பேய் மாதிரி தான் வேலை பார்த்துருக்காங்க, பிசாசு மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ இது நார்மலான்னு கேட்டால் இது நார்மல் இல்லை, அப்நார்மல் தான். அப்படி ஒரு அப்நார்மல், அப்படிப்பட்ட ஒரு அப்நார்மலிட்டி நமக்கு இல்லைன்னு சொன்னால் இது அடைய முடியாது. அதனால தான் இது அடைஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ மாட்டாங்க அவங்க. பொதுவாக அப்படியே வாழ்ந்துருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக அதை சளிச்சு போய் டக்குன்னு டக்குன்னு இதெல்லாம் பைத்தியக்காரத்தனன்னு முடிவு பண்ணி அங்கே இருந்தாலும் கூட அதை பற்றி ஒரு பெரிய கவனம் இல்லாமல், கவனம் பூரா எதில் இருக்குன்னு சொன்னால், அதனால தான் அங்கே அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் பொறுத்துக்குவாங்க. பெரிய பெரிய மகான்லாம் பார்த்துருக்கோம், துளசிதாசர், என்ன ராமதாசர், அப்படியே நிறைய பெரிய பக்தர்கள்லாம் பார்த்துருக்கோம். அவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து குடும்ப வாழ்க்கையில் அவங்களெல்லாம் சிக்கல் தான், வருத்தந்தான். நாம் வந்து இந்த உலக வாழ்க்கையை சுகமாக வாழ்கிறதுக்கு நல்ல பாடல், நமக்கு நிறைய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாடல்லாம் கவிஞர்கள் பாடியிருக்கிறாங்க. மனைவியை அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு பிரமாதம் எல்லாம் நல்லா பாடுறாங்க. ஸோ அதில் அப்படியே அந்த வார்த்தைகள் அப்படியே சொக்கி போய் மயங்கி போய் நாம் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஒரு இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வரம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ டக்குன்னு அது நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கும்பொழுது, என்னடா இவ்வளோ சிக்கல் இருக்குது, இது என்ன சாபமா அப்படின்னு சந்தேகம் வரும்பொழுது தான் எல்லாத்தை பற்றி நமக்கு என்ன ஏற்படுது, ஒரு தயக்கம் ஏற்படுது. இப்படியா அப்படியா, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அப்போ வாழ்க்கை நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு, வி ஆல்வேஸ் அட் த க்ராஸ் ரோட், ஒரு முச்சநிலையில் தான் நிற்கிறோம் வாழ்க்கையில். எந்த பாதையில் எடுக்கலாம், இதுவா இதுவா இதுவான்னு முச்சநிலை நிற்கிறது தப்பு இல்லை. பாதையில் வந்து பாதையிலே நின்றது தான் தப்பு. ஆனால் முச்சந்திக்கு போனால் நிச்சயம் ஒரு பாதையை நம்ம எடுத்து தான் ஆகணும் இல்லையா, சாய்ஸ் இஸ் கிவன். அதனால் இந்த பாதைக்கு பேர்பட்ட ஒரு தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முதலாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், சரி அதனால்தான் ஸ்ரத்தாவான் லபத்தை ஞானம்னு ஒரு ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தனா இந்த இடத்துல ட்ரஸ்ட்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்ட். நம்பிக்கை வந்து அவநம்பிக்கையாக மாறும். ட்ரஸ்ட்னு சொன்னால் எது நடந்தாலும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு திட புத்தி, அதுதான் நிஷ்டைன்றாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஞான நிஷ்டை ஏற்படுறதுக்கு முன்னால் தான், அதனால தான் போராடம் சிந்திச்சு பார்த்தோம், நமக்கு எல்லாத்தையும் வந்து தப்போ நிஷ்டை, ஜப்போ நிஷ்டை, யோக நிஷ்டா அப்படின்னு அதுவங்களெல்லாம் அந்த நிஷ்டையை அடைஞ்சிருக்காங்க. தவத்தில் நிஷ்டை அடைஞ்சிருக்காங்க, தபஸில் நிஷ்டை அடைஞ்சிருக்காங்க, அஷ்டாங்க யோகத்தில் நிஷ்டை அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்து ஞானத்தில் நிஷ்டையை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி. அதனால் இது நாம் வந்து உழைக்காமல் நமக்கு இந்த ஊதியம் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு வந்து அதுவும் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சொல்லும்போதே இது நீங்கள் வந்து ரொம்ப இவ்வளோ கடுமையாக சொன்னால் தென் இது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இல்லையே அப்படின்னு தோணும் மனசுக்கு. இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி போகிறீங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இல்லையே அப்படின்னு சொன்னால், அதனால தான் இது வந்து மோட்டிவேஷன் டாக் இல்லை, இது மோட்டிவேஷன் என்ன பட்டறையா இல்லை. இசை விஷ்கு ஒரு 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 சராசரி மனிதன் அல்ல, ஒரு சராசரி மனிதன் அப்படி சொல்கிறத விட ஒரு சிந்திக்கக்கூடியவன் அல்ல ஒரு சிந்தனையாளன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், யூ ஷுட் பி நைதர் பாசிட்டிவ் நோ நெகட்டிவ், யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஒத்தேன்டிக்னு சொல்லுவாங்க. ஒத்தேன்டிக் திங்கிங், ப்ராப்பர் திங்கிங், என்ன யதார்த்தமோ அதை வந்து எதிர்நோக்கிறது வாழ்க்கையில், தைரியமாக எதிர்நோக்கிறது, என்ன அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வாட் ஆத்ம வித்தை அப்படின்னு சொல்கிறது, பிரம்ம வித்தை அப்படின்னு சொல்கிறது, எல்லாவற்றையும் நேருக்கு நேராக நாம் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மனத்திடத்தையும் அறிவு தெளிவும் தரக்கூடியது, அல்ல மனோபலத்தையும் தரக்கூடியது. ஆனால் தான் இங்கே வந்து இது இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லி தான் ஆகணும், ஏன்னு சொன்னால் தேர் நோ ப்ரொமிசஸ் ஹியர், ப்ரொமிசஸ் ஆர் மேட் டு பி புரோக்கன் அப்படின்னு. நிறைய என்ன வாக்குறுதிகள்லாம் இதுக்கு தரப்படுது, நிறைய வேட்பாளர்களுக்கு தான் தரப்படுது, நிறைய வாக்குறுதிகள் தருவாங்க அரசியல் இந்த இப்போ இது எலெக்ஷனில் கொடுப்பாங்க அந்த மாதிரி. அதனால் இங்கே வந்து எந்த வாக்குறுதிகளும் கிடையாது. யாரும் உங்களுக்கு வந்து யாரும் வந்து இங்கே வந்து நமக்கு என்ன வாக்கு நிச்சயமாக நீ அடைவா அப்படின்னு வாக்குறுதிலாம் கொடுக்கறதில்ல. ஆனால் எதுவும் நான் ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், கிருஷ்ணரை பற்றி ஒரு பெரிய அழகு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தத்துவத்தை அடையிறதுக்கு இங்கே பார்த்தீங்களா வேறு உபநிஷத்துலேயோ வேறு எங்கேயும் இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து கீதையில் என்ன இருக்குன்னு சொன்னால், அவர் இந்த வாக்குறுதியை கொடுக்குறார், நிச்சயம் நீ இதை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து ஒரு நம்பிக்கையாக கொடுக்கல அவர். யாருக்கு யார் உழைக்க தயாராக இருக்காங்களோ அவங்க அடைவாங்கன்னு சொல்கிறாரு, யார் சிந்திக்க தயாராக இருக்காங்களோ அவங்க அடைவாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லும் பொழுது முதல்ல ஒரு சின்ன என்ன ஒரு 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 சின்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்னென்ன ஆச்சாரியவான் புருஷோ வேதக, குருவை உடையவன் அடைவான், குருவை உடையவன் அறிவான். குரு என்றால் இந்த இடத்துல சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அர்த்தம். குருவை உடையவன் அறிவான் அடைவான், ஆச்சாரியான் ஆச்சாரியாவான் புருஷோ வேதக அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன், இன்னொரு நிர்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பக்தியா அவேகி, அதுவும் பக்தியின் மூலமாக இதை நீ அறிவாயாக அப்படின்னு. அதுக்கு நீ வந்து நிறைய பாடப்பட வேண்டியிருக்கு. எதுக்கு நான் அப்படி பாட வேண்டியிருக்கேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ, என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ அழட்டிக்கிறீங்க. நல்லா தானே இருக்கும் நம்ம, நீங்கள் பேசுறத பார்த்தா இது வாழ்க்கையை நாளைக்கே வந்து இருண்டு போயிருமோன்ற மாதிரில சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணும். இருந்தாலும் நான் வந்து அதான், இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், நல்லா தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன். அறியாமையே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தம். அதனால் அறியாமை என்ற ஆனந்தம் வந்து நிலைக்காது. அதனால் அறிவென்ற ஆனந்தத்தை நீ அடைவாயாகன்னு தான் வேதம் சொல்கிறது, கீதை சொல்லுது. ஆனால் சொல்கிறார் இங்கே வந்து அடுத்து 16 ஸ்லோகத்துக்குள்ளே ஸ்ரீகிருஷ்ணன் மெல்ல நுழைந்து சொல்கிறார், ஞானேன து தத ஞானம் ஏஷாம் நாசித்தம் ஆத்மனக தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத்பரம். யாருடைய அஜ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை விளக்குகிறதுன்னு சொல்கிறார். ஞானேன து தத ஞானம் ஏஷாம் நாசித்தம் ஆத்மனக, ஆத்ம ஞானத்தை அடைய யார் ஆத்ம ஞானம் வந்து யாருடைய ஆத்ம ஞானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அஜ்ஞானத்தை அழிக்குதுன்றார். அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால், நமக்கு பொதுவாக அஜ்ஞானம் இருக்குது. அஜ்ஞானத்தை பற்றி அல்லது அஜ்ஞானம் அறியாமல் இருக்குது. எதை பற்றி அறியானும், ஆத்மாவை பற்றி அறியாமை. இங்கே வந்து மற்றதை பற்றி அறியாமை பேசுகிறவங்க, ஆத்மாவை பற்றி அறியாமை நமக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு துன்பம், நம்ம கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஆத்மாவை பற்றி அறியாமல் எனக்கு கஷ்டத்தெலாம் ஒன்று கொடுக்கல, அதை அறிஞ்சுக்கணும் எனக்கு விருப்பமும் கிடையாது. சொல்லுங்கள், நம்ம துன்பத்துக்கு காரணம் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆத்மாவை பற்றி அறியாமைன்னு சொல்லுது. நம்ம சொல்கிறோம், இங்கே பாருங்கள், உங்கள் துன்பத்துக்கு என்ன தர்ம காரணம், ஆத்மாவை பற்றி அறியாமல் உங்கள் துன்பத்துக்கு காரணம். ஏ ஆத்மாவை யார் கேட்டது, ஏன்னா துன்பத்துக்கு காரணம் இந்த உலகத்தை பற்றி அறியாமை, என்னுடைய உறவுகளை பற்றி அறியாமை, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அறியாமை, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு அறியாமை, ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அறியாமை, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அறியாமை, ஆத்மாவை பற்றி அறியாமை கிடையாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். நீ என்ன இப்போ நீ பாட்டுக்கு ஆத்மாவை பற்றி அறியாமல் உனக்கு துன்பத்தை தருகிறது வேதம். என்ன கிருஷ்ணன் சொல்கிறார், ஆத்மாவை பற்றி அறியாமல் உனக்கு துன்பத்தை தருகிறதுன்னு சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம், ஐயோ ஆத்மா பற்றினா எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு எதை பற்றி அறியாமை சங்கடத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், எதை பற்றி அறியாமல் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், என்னுடைய உறவுகளை பற்றி அறியாமல் ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரில, எனக்கு அந்த அறியாமல் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, ஏன் இவங்க இப்படி ஏன் வந்து இவங்களை வந்து நான் சரியாக பார்க்க முடியல, என்னை பற்றி அறியாமல் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, ஆத்மா பற்றி அறியாமல் இல்லை. ரைட்டாக சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம், அது சொல்கிறாரு நீ அப்போ உன்னை நீ என்ன நினச்சிட்ருக்குன்ற மொதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் ஆத்மாவை பற்றி அறியாமை என்பது உன்னை பற்றி அறியாமை. நீ உன்னை என்ன நினச்சிட்ருக்க, நீ உன்னை வந்து இந்த உடம்பாகவும் மனசாகவும் நினச்சிட்டு இருக்க, நீ அது கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை முன் வைக்குது. ஆனால் இந்த தத்துவம் எப்படி நமக்கு வந்து சேர்ந்துச்சு, இதெல்லாம் வந்து இதை நாம் எப்படி உள்வாங்கிக்கிறது, இந்த நான் ஆத்மா அப்படின்ற தத்துவத்தை நம்ம எப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் ஈவன் இன் மை ஓகே. ஏதோ சொல்லியிருக்காங்க நம்ம ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமே தவிர, கேட்டிருக்குமே தவிர, அதை பற்றிய எனக்கா சுயமாக ஒரு அறிவு கிடையாது. சுயமாக நான் ஆத்மான அறிவு யாருக்காக இருக்குது, நான் மனுஷன்ற அறிவு இருக்குது, நான் மனசுன்ற அறிவு இருக்குது. நான் மனசால் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நான் வந்து இமோட் பண்ணிகிட்ருக்கேன், ஐ காட் இமோஷன்ஸ். அறிவால் நான் சிந்திச்சிட்ருக்கேன், இந்த புலன்கள் இந்திரியங்களால் நான் வந்து பார்த்துட்ருக்கேன், காரியங்களை செயற்பட்டுருக்கேன். நான் அறிவால் நான் வந்து என்னுடைய எண்ணங்களால் சிந்திச்சிட்ருக்கேன், அதுதான் எனக்கு தெரியுதே தவிர, மறுபடியும் நான் ஆத்மான்ற வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லை. அப்படி தெரியாமல் இருக்கும் பொழுது ஆத்ம அறிவு உனக்கு வந்து என்ன, ஆத்ம அஜ்ஞானம் உனக்கு வந்து துன்பத்தை சம்சாரத்தை கொடுக்கிறது, ஆத்ம ஞானம் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்ற ஜஸ்ட் த ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ஐ கேன் ரிலேட். ஆனால் சாஸ்திரம் அதான் சொல்லுது. என்ன இங்கே என்ன சொல்கிறார், யாருடைய அஜ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை விளக்குகிறதுன்னு சொல்கிறார். அப்போ முதல்ல நமக்கு இந்த ஆத்மா அப்படின்ற தத்துவம் நமக்கு புரியணும்னு சொன்னால் இங்கிருந்து நமக்கு புரியல. ஏன் நம்ம அதுவாக நாம் நம்மளை வந்து உருவகிக்கலை, அல்லது அதுவாக நாம் வந்து நம்மளை வந்து புரிஞ்சிக்கல. சரி, வேறு எப்படி உரு, அதனால தான் இங்கே இந்த நேற்று கூட நாம் வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சிந்திக்கும் பொழுது சொல்கிறாங்க, பிரம்மம் இருக்குது அஸ்தி அப்படின்னு. முத என்ன சொல்கிறாங்க, சரி கடவுள் இருக்கார். முத அங்கே இங்கே நம்மளால் சிந்திக்க முடியலையா, நான்றது ஐ காட் ஆல் மை லிமிட்டேஷன், எனக்கு நிறைய வரையறைகள் இருக்குது என் சிந்தனையில். அதனால் நிச்சயமாக வந்து நானாக வந்து நான் ஆத்மஸ்வரூபம்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் வெளியிலிருந்து யூசி ஆல்வேஸ் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் அவுட் சைட், நாலேஜ் நெவர் விதின். இஃப் விதின்னா தென் யூ ஷுட் ஹவ் எனி ப்ராப்ளம். நாம் ஆத்மாவும் இருந்தாலும் கூட ஆத்ம ஞானம் என்பது வெளியிலிருந்தா வரணுமே தவிர உள்ளேருந்து வர முடியாது. நான் ஆத்மான்றது இல்லை, எனக்கு வந்து அது வெளியில் உள்ளது, வெளியே சம்மந்தப்பட்டதில்லை. ஆனால் ஆத்ம ஞானம் அப்படின்னு வந்துட்டாவே, நாலேஜ் அப்படின்னு வந்துட்டாவே ஈவன் நம்ம என்ன தான் வந்து இது வந்து ஒரு யூனிவர்சல் நாலேஜாக இருந்தாலும், 1+1=2 யூனிவர்சல் நாலேஜாக இருந்தால் கூட, இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நாட் செல்ஃப் எவிடென்ட். அது சொல்லி தான் ராத்திரி சொல்லி தான் தரணும் பையனுக்கு 1+1=2 அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லையா. ஸோ ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், knowledge is always from outside, it's never within. Even though you are நாம் வந்து அந்த 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 சொரூபமாக இருந்தாலும் கூட அது நிச்சயமாக வந்து தனக்கு நமக்காக தோணும் ஒரு நாள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த இலவு காத்து கிளின்னு சொல்லுவாங்க. இலவம் பலன் ஒன்று இருக்குது, அது பலன் இல்லை, அது காய், உள்ள பூச்சும் புழுகும் இருக்கும், அந்த கிளி காத்துட்டே இருக்குமா எப்போ பழுக்கும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த மாதிரி இங்கே வந்து அதனால தான் நம்மை பற்றி விசாரம் இங்கிருந்து தொடங்க முடியனால சாஸ்திரம் வந்து பிரம்மம் அஸ்தி, அதில் ஆத்மா அஸ்தி இருக்குது, அது என்னவா இருக்குன்றது அப்புறம், ஆனால் இருக்குது அப்படின்னு. அதனால தான் படைப்பை பற்றி நம்ம மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயம், இது நான் சிறப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம சம்பிரதாயம் மாதிரி அவ்வளவு ஏன்னா பொழுதுவாக இந்த படைப்பை பற்றி சிந்திக்கிற மற்ற சம்பிரதாயங்களை பார்த்துன்னு சொன்னால், ஏதோ ஒரு ஆள் எங்கே இருந்து எல்லாத்தையும் படைச்சு விட்டாருன்னு சொல்லிவிட்டு, அந்த ஆள் யாருன்னு கேட்டால் கடவுள் அப்படின்றாங்க. எங்கே இருக்காருன்னா இட்ஸ் அவுட் சைட் த கிரியேஷன் சொல்லிவிட்டு. அண்ட் ஆல்சோ த ப்ராப்ளம் இஸ் தட் இஸ் லோக்கலி நாட் அவைலபிள் ஆல்சோ. சரி, ஆளை காட்டு நான் பார்த்துக்கிறேன், யார் படைச்சதுன்னு கேட்கலாம், ஏண்டா படைச்சேன்னு கேட்கலாம் இல்லையா. ரொம்ப ரொம்ப தந்திரமாக வந்து என்ன சொல்கிறாங்க, நோ அவர் இஸ்னோட வேல், அவர் வந்து இங்கே இல்லை, அவர் வந்து என்ன ஏன்னு சொன்னால் அது அவர் இஷ்டம்னு. அநியாயமாக இருக்குது, என் வாழ்க்கையில் விளையாடுறது உங்கள் இஷ்டத்துக்கு, என் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு நானாக கிடைச்சேன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுல இஸ் நாட் அவைலபிள் ஆல்சோ த ப்ராப்ளம். கடவுள் இருக்கார், எங்கேயோ இருந்து நம்மளை படைச்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து, இங்கே பாருங்கள், என் வாழ்க்கையை வந்து இதமாக்கலை. அப்போ எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் தேவை அப்படின்னு சொன்னால், ஏன்னா நான் சிந்திக்கக்கூடியவன் என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் மூளை இருக்குது, எனக்கு சிந்திக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது, நான் மனுஷனாக ஒரு பிறந்துட்டேன். ஈவன் தேட் இட் செல்ஃப் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் வித் லைஃப், மேக் மீ வெரி ரெஸ்ட்லெஸ். என்னை சிந்திக்க முடியாட்டி பசங்க நான் பாட்டுக்கு வந்து கடந்துடுவேன், ஆனால் நான் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கேன். ஆனால் கேட்குறப்பலாம் வந்து யாரோ படைத்தாங்க, எதுக்கு படைத்தான்னு தெரில, படைத்து என்ன அம்போன் இந்த நான் சொல்கிறாங்களே கல்யாணம் பண்ணி அம்போன் விட்டு போயிட்டாருன்னு அடிக்கடி அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்க. இப்போ யார் நல்ல காலம், இப்போல்லாம் தெளிவாக இருக்காங்க, இந்த அம்மாலாம் அம்போன் விட்டுட்டு வந்துடுது. அப்போ சொல்லுவாங்க கல்யாணம் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு. ஆனால் இந்த டைலாக்லாம் இப்போ நான் கேட்குறதே இல்லை, ஏன் இதில் விட்டுட்டு வந்துருச்சு, அவரில் அம்போன் இருக்கார். ரைட். ஆக இப்போ என்ன சொன்னால் படைச்சு விட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா நான் பாட்டுக்கு இந்த உலகத்தை கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் வந்து ஃபார் அ திங்கிங் பர்சன் இட் இஸ் நாட் என்ன அட்ராக்டிவ். நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஆன்சர் தேவை, ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம அறிவில் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து கிடையாது. அதனால் அதனால்தான் நம்ம சாஸ்திரம் வந்து இது உருவகமாக. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரம்மம், முதல் என்ன இருந்துச்சு, பிரம்மம் இருந்துச்சு, அதுலேருந்து என்ன தோணுச்சு, ஒரு சின்ன எண்ணம் ஸ்பந்தம் அப்படின்னு தோணுச்சு, அப்புறம் நான் அப்படின்னு ஒரு வாணிச்சுன்னு. இதையே வந்து மற்ற நமக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது, ஒவ்வொரு சம்பிரதாயமும் இந்த க்ரியேஷன் இந்த படைப்பை பற்றி வித்தியாசமாக பேசியிருக்கு. இந்த தேவி பாகவதம் நாக சம்பிரதாயம் சொல்லிட்டு நாத பிரம்மம்னு சொல்கிறோம் இல்லையா, நாத இல்லை இது நாக, நாகம் நாகம் நம்ம கேள்விப்பட்டிருக்க நாகாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எல்லாரும் இந்த இது பார்த்திங்களா என்னது என்ன இப்போ இப்போ இடையில கூட ஹரித்வால் நடந்துச்சு, என்னது கும்பமேளா, கும்பமேளா இடையில் இப்போ நடந்தது வந்து இதெல்லாம் நடந்துச்சுல்ல என்னது திரிவேணி சங்கமத்தில் அலகாபாத் ரொம்ப பெருசாக நடந்துச்சு, அப்புறம் ஹரித்வாரம் நடந்துச்சு. அவங்க பார்த்தா இந்த நாக முனிகள் வருவாங்க, எல்லாம் வந்து நேக்கட்டாக இருப்பாங்க, அப்படியே வரிசையாக வந்து இதில் கூட நான் பெருசாக போட்டு காமிச்சிட்ருக்கானே, அப்படியே ஒரு பெரிய சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துக்கோட இந்த சம்பிரதாயத்தோட அடிப்படை என்ன சொன்னால் தேவி மகாத்மியம், தேவி பாகவதம். அதாவது ஒரு சம்பிரதாயம் இந்த நாட்டாரியல் சம்பிரதாயம், இன்னொரு சம்பிரதாயம் வந்து வேத சம்பிரதாயம். இந்த தாந்திரிக சம்பிரதாயமும் வேத சம்பிரதாயமும் ரொம்ப நல்லா முயங்கி அப்படி ரொம்ப எழுந்து வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணோம், அங்கே தான் வந்து நமக்கு வந்து மகாபாரதம் ராமாயணம் போன்ற பெரிய காவியங்கள்லாம் பிறக்குது. ஸோ அந்த சம்பிரதாயத்தில் மொதல் என்ன சொல்லுது, முதல்ல இந்த உலகமே எப்படி இருந்துச்சுன்னா உலகமே ஒரு இருட்டாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னா இருட்டு, முதல்ல என்னாச்சு ஒரு இருட்டாக இருந்துச்சு, இது உலகமே வந்து இருள் தான் சூடி இருந்துச்சுன்னு, அதுதான் உண்மையும் கூட ஒரு இருள். ஏன்னு சொன்னால் இப்போ பாருங்க, நம் உலகத்தில் வந்து வெளிச்சம் வந்து இருட்டை வந்து போக்கும், எங்காவது வந்து இருட்டு வந்து வெளிச்சத்தை போக்குமா, எங்கே எல்லா இடத்துலையும் இருள் நிறைஞ்சிருக்கு, வெளிச்சம் வந்து இருளை ஊடுருவி போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நின்று போயிடும், இங்கே இந்த வெளிச்சம் போட்டுட்டோம் அது வரைக்கும் தான், அதுக்கு அந்தாண்ட இருள். அப்போ உலகம் பூரா என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இருள் தான் நிறைஞ்சிருக்கு, அதை உலகம் அதை வந்து மெல்ல அதுதான் பிரம்மம், நல்லா பாருங்க அதுதான் பிரம்மம், அதுதான் வந்து என்ன சத், நேற்று பார்த்தோம் சத்து இருப்பு அப்படின்னு பார்த்தோம், எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா வார்த்தையும் நம்ம போட்டுக்குவோம். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் நேரம் உங்களுடைய கவனம் வந்து முழுமையாக எனக்கு தேவை இந்த இந்த இதை வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உள்ள சூழலத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னு சொன்னால் இதை வந்து இது அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து இது ஒரு உருவகமாக ஒரு ஒரு என்ன ஒரு குறியீடாக சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ஏன்னு சொன்னால் நான் இது எப்படி அதனால் ஏன் நான் இது வந்து உலகமே ஒரு பெரிய பாம்புன்றாங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அப்படி சுருண்டு படுத்துக்கிட்டு தன்னுடைய வாளை வந்து வாயால் கவ்விக்கிட்டு உலகம் பூரா அதுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு நாகமாக தான் இருந்துச்சு, நாகம் இருந்துச்சு. அந்த நாகம் வந்து அதுக்கு பேரே கிடையாது, ஏன் அதை தவிர வேறு யாரும் அதை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அது ஒன்று தான் இருந்துச்சு. அப்போ என்ன இருந்துச்சு, அதான் கருநாகம். ஏன் கருநாகம், கருப்பு இருள் அதுதான் இருந்துச்சு. அப்போ அது 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 தன்னை வந்து அது அதுக்கு என்ன நினச்சா அது மொதல் அதுக்கு ஒரு சின்ன எண்ணம் தோணுச்சான், நான் நாகம் நான் அகம் அப்படின்னு, நான் நான் இல்லை அப்படின்னு தோணுச்சான், தான் நான் அஸ்தி. நாகத்துக்கு வழக்கம் நாகம்ன்ற வார்த்தையில் நான் அகம்னு வேறு இருக்கு, நான் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சான். எனக்கு இருக்கிறத போய் இல்லைன்னு எண்ணம் தோணுச்சா என்ன ஆயிரும், அதுதான் அகங்காரமாக பிடிச்சிக்கிச்சான். நான் அகம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஸ்பந்தம்னு சொல்லுது. இது இது வைதிகம் வேதத்தில் ஸ்பந்தம்னு சொல்லுது. அப்படி விழிச்சிக்கிட்டு அது இந்த மாபெரும் கருணாகம் இருந்தது, அது வந்து என்ன அது அது கண்ணற்றது, கண்ணு கிடையாது. ஏன் அதுதான் முழுசாக இருந்தால் அது யாரை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது, அது மட்டும்தான் இருக்குது, அதனால் கண் இல்லை. போகிறதுக்கு இடம் கிடையாது, அதனால் கால் இல்லை. அது வந்து என்ன உலகம் பூரா அதுதான் நிறைஞ்சி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, இருளாக. அந்த இருளையை கருநாகமாக உருவகம் பண்ணுறாங்க பாருங்கள், இதுதான் அழகு. இப்போ நம்ம புரிஞ்சிக்கணும் அதை. நம்ம நீங்கள் சொல்கிறோம் நான் நாகத்தெல்லாம் கும்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு, நாகத்தை கும்புறதுக்கு பின்னால் உள்ள பெரிய தத்துவமே என்னன்னு சொன்னால் பிரம்ம தத்துவம் தான். நம்ம சொல்கிறோம் என்னடா இங்கே பார்த்திங்களா, எல்லா கோயில்லையுமே நாக வழிபாடு இருக்கும், எல்லா சாமிக்கிட்டேயும் விதவுட் ஃபெயில். பெருசாக வந்து நான் பாம்பு மேலே படுத்துட்டுருக்கவர் யார், விஷ்ணு இல்லையா, அப்பறிய பாம்பு இல்லையா. ஆனால் எல்லா சாமிக்கிட்டும் என்ன இருக்கும், சிவபெருமானுக்கு கழுத்தில் இருப்பார் இல்லையா. அம்பாளுக்கு என்ன பண்ணோம், அம்பாள் வந்து எல்லாத்தையோடய பெருசு இல்லையா, என்ன பண்ணோம், எங்கே போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அம்பாள் எங்கே போட்டிருக்கோம், நாகத்தை கழுத்திலே, ஏண்டா அதான் சிவபெருமான் போட்டிருக்காரு, அது ஏன் போட்டு தெரியுது, எங்கே போட்டிருப்பாரு, அப்படி சின்னதாக சுருட்டி மோதிரமாக போட்டிருப்பாங்க இவ்வளோதான் அப்படின்னு. ஆ கணபதி இடுப்பில் கட்டியிருப்பார், முருகன் மயிலுக்கு கீழே இருக்கும். இப்படி பார்த்தோன்னு சொன்னால் எல்லா சாமிக்கும் வந்து அது இருக்க வச்சுருப்பாங்கன்னா அது உருவகம். எப்படி ஒரு உருவகம் அப்படின்னு சொன்னால், இந்த இந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, இந்த பிரம்மாண்டம் ரொம்ப பெருசு, அந்த பெருசை வந்து ஒரு ஒரு கரு நாகமாக உருவகித்து இந்த உலகம் என்ன, உலகம்னாவே என்ன அப்படின்னு கேட்டால், உலகம் பூரா அது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு, அது அது தவிர வேறு எதுவும் இல்லை. அது வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, அங்கே ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு படம் பார்ப்பீங்க, ஒரு இந்த இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு புக்கெல்லாம் போட்டாங்க சொன்னால், உட்ரூஃப் அவர் பெரிய அவர் இதில் வந்து பெரிய என்ன ஆராய்ச்சிலாம் பண்ணவர் ஜான் உட்ரூஃப்னு சொல்லிவிட்டு, குண்டலினி யோகா குண்டலினி சக்தின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தா, நாகம் வந்து நாகத்தை வந்து வளைச்சி போட்டிருப்பாங்க, அது வந்து என்ன பண்ணால் அந்த வாழை வந்து வாயால் அப்படி கவிக்கிட்டு இருக்கும். அப்போ இது என்ன அண்டம், அண்டம்னா என்ன, அண்டம்னா முட்டை இல்லை. இன்றைக்கி வந்து பையன் சொன்னான், எங்கள் அந்த ஆசிரமத்தில் எங்களுக்கு முட்டை போடுவாங்கன்னு. யாரா முட்டை போடுவாங்க, அங்கே அண்டிங்களாம் முட்டை போடுவாங்க, அண்டிங்களாம் முட்டை போடுவாங்களே, எப்புறம் அண்டியாக இருக்குது, அண்டிங்களாம் முட்டை போடுவாங்க இல்லை, மாற்றி மாற்றி போடுவாங்க, ஒரு நாளைக்கு இந்த அண்டி போடுவாங்க, ஒரு நாளைக்கு அது அண்டி போடுவாங்க, ஏய் அண்டி போய் முட்டை போடுவாங்க, கோழி தானே முட்டை போடும், நல்லாயிருக்கே பரதம் பாரு முட்டை பண்ணையே வச்சிடலாமட்டிருக்கு, அண்டிங்களாம் முட்டை போட்டால் இல்லை இல்லை எங்கள் அண்டிங்களாம் மாற்றி மாற்றி போடுவாங்க, நீங்கள் தான் அங்கே முட்டையே போடுறதில்லன்னு. எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அண்டிங்களாம் முட்டை போடுவாங்கன்னு, நான் அவ்வளோ நாள் நடிச்சிட்டு கோழி தான் முட்டை போடுன்னு. சரி இருங்க பரவாயில்ல, நீங்கள் வேணா அந்த ஆசிரமத்துக்கே போங்க, மூணு பேர் வந்திருக்கானுங்க, அங்கே முட்டை கோழிலாம் கிடச்சிருக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ திருப்பி திருப்பி பார்க்குறாங்களா சோத்தை, வெறும் ரசம் இல்லாட்டி சொதி, அப்படியே ஏய் சொதியை குடிங்கடா நல்லா இருப்பீங்க, எவ்வளோ நேரத்தில் முட்டை சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்த ஒரு பையனுக்கு வரங்கவே இல்லை சாமி, எங்கள் அண்டி முட்டை போடுவாங்கன்றான். டே இப்போ சொல்லிடுறாத, முட்டை போட்டால் ஏன்டா ஆசிரமத்தை வேலை செய்கிறாங்க, பேசாம முட்டை கூட திறந்துடுறாங்கள. அதனால் அண்டம் அப்படின்னு சொன்னால் இப்போ அப்பயே கூட அந்த இந்த உலகத்தை வந்து நம்ம ஆளுங்க பார்த்துட்டான், அது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஓவல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி பிரம்மாண்டம்னு பேர், இது பிண்டாண்டம்னு பேர். ஆக இந்த அதிலிருந்து பாருங்க, அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட அந்த பெரிய பிரம்மாண்டத்தில் வெடிச்சு என்ன வந்திருக்கு, ஒரு கருணாகம் வந்திருக்கு, ஏன்னா பாம்பு முட்டையில்தான் வரும். எந்த உருவகம் பார்த்திங்கன்னு சொன்னாவே இட் ஸ்ட்ரேட் அவே ஸ்டாச் இஸ் த ஹையஸ்ட் ஃபிலாசபி. நம்ம நினச்சிட்டுக்கோ சின்ன ஒரு சடங்கு இல்லை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் வந்து இதை கும்பிட்டுருக்கோம், ஏன் எல்லா கோயிலையும் நாகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, நாகம் பிரதிஷ்டை பண்ணால் கோயிலே இருக்காது நல்லா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா, இது நான் நல்லா சிந்திச்சு பார்த்தேன்னா, இட் ஸ்டேட் அவே ஸ்டாச்சஸ் தி ஹையஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் லைஃப், தி ஹையஸ்ட் ஃபிலாசபி. டச் பண்ணுது. நம்ம வந்து அதை புரியாமல் நாகத்தை கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க நினச்சா நம்ம என்ன பண்ணுறது? ஆக்சுவலி வி கோட் டு எஜுகேட் தேம், வி கோட் டு எஜுகேட் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நமக்கு முதல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவன்கிட்ட சொல்கிறதுக்குலாம் அவன் கேட்குறாங்களே, ஏன் மாட்டை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு, ஏன் பசுவை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு, ஏன் நாகத்தை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, ஏன் மரத்தை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு, எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு மரம்ன்றது விதை சம்மந்தப்பட்டது இல்லையா. சின்ன விதைக்குள்ளேயே இந்த இந்த என்ன இந்த உலகம் பூரா வந்து மலர்ந்து நிற்கிற ஒரு தன்மை அது. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது அவ்வளோ பெருசாக மலர்ந்து நிற்கிற ஒரு தன்மை இது. இப்படி எல்லாம் உருவகப்படுத்தப்பட்டு எல்லாம் ஹைலி சிம்பாலிக், ஹைலி சிம்பாலிக். ஸோ அதை அதோட தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் புரியாமல் கூட அதை தொட்டால் பாருங்கள், ஒருத்தன் போய் நாகத்தை தொட்டு வழிபடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய தத்துவத்தை புரியல அவனுக்கு. ஆனால் தொட்டாவே டெஃபினெட்லி வித் த பிளெஸ்ஸிங் ஆஃப் தட் அந்த அந்த காட் ஒரு நாள் அவன் புரிஞ்சுக்குவான், நிச்சயம் புரிஞ்சுக்குவான் அவன். அது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வழி பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் மெடிசன் படிச்சுட்டா மெடிசன் சாப்பிட்டுருக்கோம், என்ன இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டா நோய் தீருதா இல்லையா? தீரும். அதனால் அதனால்தான் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்கணும், பண்பாட்டை வளர்க்கணும், கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு பேசுகிறோம்ல நாம். அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய, அதில் நமக்கு ஒரு பெரிய என்ன ஒரு ஆத்மார்த்த உறவு இருக்குது அதில். ஆக்சுவலி வி ஆர் இமோஷ்னலி இன்வால்வ் இன் ஆல் திஸ் ரிச்சுவல்ஸ். அது இன்வால்வ் பண்ணுறப்ப அதில் நம்ம அதனால தான் அதில் இன்வால்வ் ஆகிறப்ப வி பிகம் ஃப்ரீ. சும்மா போய் கங்கையில் குளித்தா ஃப்ரீ ஆகிடுறோம், போய் ஒரு ஒரு கோயிலுக்கு போய் ஒரு யாத்திரை போனால் ஃப்ரீ ஆகிடுறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஆக்சுவலி வேற நம்ம சாஸ்திரம் சொல்கிற மாதிரி வேறு ஏன்ஷியன்ட் பர்சன், நம்ம இன்றைக்கி பிறந்தவங்க இல்லை. நேற்று என்ன நேற்று மலையில் பூத்த இந்த காலான் இல்லை நாம். நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு 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 புராதனமான மனிதன் நாம. ஆனால் தான் புராதனமான விஷயங்களை தொட்டவுடனே நமக்கு என்ன ஆகிடுது, வி கெட் கனெக்டட். ஆக்சுவலி வி கெட் கனெக்டட், தட்ஸ் ஐ ஃபீல் வெரி குட். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னும் பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு நான் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஆனாலும் ஏதோ பண்ணுது. அப்போ அத்தனை புராணமானவர்கள் நாம், அத்தனை புராதனமானவர்கள் நாம அதை வந்து புரிஞ்சிக்கிட்டாவே, அப்போ இந்த இந்த படைப்பு தத்துவத்தை சொல்ல வந்த நமது சாஸ்திரம் என்ன சொல்லுது, இது பூரா வந்து இதுக்கு வந்து என்ன, இது ஒரு பேர் இருப்பு. அந்த பேர் இருப்பில் வந்து முதல்ல அப்புறம் தொடர்ந்து அந்த தேவி மகா தேவி பாகவதத்தில் சொல்லுது, இந்த இந்த நாகம் அப்படின்னு தன்னை வந்து நாகம்னு நினச்சிட்டான். தன் முதல் அந்த பாம்புக்கு பேரே இல்லை, நான் அகம், நான் இல்லைன்னு நினச்சான். நான் இல்லையா, நான் தான் இருக்கனே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சான். நான் இருக்கேன் அப்படின்னு எண்ணம் வந்தோடனே டக்குன்னு அதோடய அகங்காரம் விழிச்சிக்கிச்சான். ஒன்று அந்த கண்ணு, ரெண்டு கண்ணு தோன்றுச்சான் அந்த என்ன நாகத்துக்கு, ஒன்று சூரியனாகவும் இன்னொரு சந்திரனாகவும். அவர் மெல்ல உலகம் வந்து உருவானு சொல்லி ரொம்ப அழகாக அந்த தேவி பாகவதத்தில் இந்த பிறப்பு இந்த படைப்பு தத்துவத்தை பற்றி பேசுகிறது பேசுது. அப்போ விழிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா. நான் என்ன சொல்லலாம், இது தான் அறியாமை. என்ன இந்த அறியாமை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எது அஜ்ஞான் இப்போ சொல்கிறாருல்ல, யாருடைய அஜ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகின்றோன்னு. அப்போ நான் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொண்டு போ சொல்லும் பொழுதே என்னன்னு கேட்டுச்சு, அப்புறம் நான் வந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டாவே அப்புறம் வந்துடும் எல்லாமே, நீ வந்துடும், நீங்கள் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எல்லாமே வந்துடும். நான் வந்துட்டா இல்லை, அப்போ உலகம் வந்துருச்சுங்கிறது பாருங்கள். எப்படி வந்து ஒரு 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 விஷயத்தை வளர்த்து எடுக்குதுன்னு, நான் வந்துட்டா அப்போ நீ வந்தாகணும், அது வந்தாகணும், இது வந்தாகணும், உலகமே வந்தாகணும். அப்போ உலகத்துக்கு உலகத்துக்கு படைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் படைப்புக்கு காரணம். யாரோ ஒரு இங்கேயோ ஒரு ஆள் உலகத்தை படைச்சாருன்னு இல்லை, நான் தான் அந்த படைப்புக்கே காரணம். அந்த நான் ரொம்ப ரொம்ப வந்து இப்போ ஒன்று, முதல்ல ஆத்மா என்ற இருப்பு அல்ல பிரம்மம் என்ற இருப்பு, அந்த இருப்பில் நான் என்ற அகங்காரம் இருக்குல்ல, அதை தான் சாஸ்திரம் அறியாமன்னு சொல்லுது. அது வந்தவுடனே நமக்கு என்ன வந்துச்சு எல்லாம், அதாவது எல்லாம் நான் சொன்ன சர்வம் பிரம்மமயம்னா அதான் ஞானம். நான் பிரம்மத்தை விட்டு பேதப்பட்டு நான் என்று உணவு கொண்டால் அது சம்சாரம். இப்படி தான் படைப்பு பேசுது நம்ம சாஸ்திரம். அப்படி சம்சாரப்பட்ட பிறகு நான் வந்து நீ வந்து அப்போ அறியாமை அப்படி அப்படி ஆக அறியாமை வந்து அதனால் சொல்கிறோம். அதனால் அறியாமை என்பது அறிவு இல்லாமை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறியாமை என்பது அறிவு இல்லாமை அல்ல, அறியாமை என்பது அறிவு இல்லாமை அல்ல, அறியாமை என்பது ஞானத்துக்கு எதிர்ப்பானது. இட்ஸ் ஆப்போசிட் டு நாலேஜ். இக்னரன்ஸ் இஸ் ஆப்போசிட் டு நாலேஜ். இக்னரன்ஸ் இஸ் நாட் என்ன, நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்பாடா ஆமாம் போங்க, இப்படியே பேசுங்க, நல்லா விளங்குறோம் எங்களுக்கு. நல்லா சொல்லுங்க. அறியாமை என்பது என்ன, ஞானம் இல்லாமல் இல்லை, என்ன ஞானம் இருக்கு, நான் வேறு நினைக்கிறது தான் அறியாமை. அறியாமை என்பது ஞானம் இல்லாமல் அல்ல, அறிவு இல்லாமல் அல்ல, ஞானத்துக்கு எதிரானது. என்ன ஞானத்துக்கு எதிரானது, அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்துக்கு எதிரானது, தத்துவமசி என்ற ஞானத்துக்கு எதிரானது. நீ என்னவா இருக்க, நீ பிரம்மமாக இருக்குன்ற ஞானத்துக்கு எதிரானது நான் என்ற அறியாமை. வெரி சிம்பிள் இஸ் தட். இப்படி இப்படி நீ ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. நான் அப்படின்ட்டு வந்துச்சு, அறியாமல் வந்துருச்சு இல்லையா, அதுதான் அறியாமைன்னு சொல்லுது. அப்போ இது எதுக்கு எதிரானது, அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்துக்கு எதிரானது, தத்துவமசி என்ற ஞானத்துக்கு எதிரானது. அதான் நான் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, பிரம்மத்தை தவிர்த்து நான் வேறு அப்படின்ற பேத புத்தியே சம்சாரம். இப்படி இப்படி சொல்லுகின்ற ஆக இப்படிப்பட்ட ஞானத்தை அதனால் தொடர்ந்து சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. என்ன அஞ்ஞானம், ஆக அஞ்ஞானம் என்பது அறியாமை அபாவக அல்ல, அது இல்லாமை அல்ல, அது என்ன ஒரு பாவ வஸ்து, இருக்கும் வஸ்து. என்ன அது இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன இருக்குது, என்ன வருது, பிரச்சனை வருது. இல்லாத ஒரு பொருளை பிரச்சனை வரும், நான் என்ற அகங்காரத்தில் தான் பிறகு எல்லா பிரச்சனையும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி ஆக்கிட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்து அபூர்ணனாக இருக்கேன், நான் வந்து என்ன எனக்கு இது போதலை அது போதலை, இப்போ அர்த்தக்காமல் எனக்கு வந்து இந்த பொருளை இந்த பொருள் மூலமாக இதை அடையணும், அது பொருள் மூலமாக இதை அடையணும், இந்த உறவு மூலமாக அதை அடையணும்னு சொல்லிட்டு மெல்ல என்ன அது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து என்ன ஒரு அபூர்ணன்னா நான் நினச்சி பார்த்து, அல்லது இன்னும் அதிருப்தி உடையவனா நான் நினச்சி பார்த்து, இப்போ பொருள் மூலமாக போகத்தின் மூலமாக அல்லது தர்மத்தின் மூலமாக பல விஷயத்தை நான் அடைஞ்சு நான் திருப்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீர்கள் இல்லையா, இதுதான் பிரச்சனை. என்ன சாமி இதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை போய் பிரச்சனைன்னு இருக்கலேன்னு. இதெல்லாம் இப்படி இப்படி நினப்பு இருக்கு இல்லையா, எப்படி நான் வந்து ஒரு தொழில் பார்க்குறது மூலமாக திருப்தி அடைஞ்சிருவேன், ஒரு ஒரு பொருளை சேகரிப்பதுனால நான் வந்து பூர்ணமாயிருவேன் அப்படி இருக்கு இல்லையா, இதுதான் அஞ்ஞானம். அப்போ ஞானம் என்ன சொல்லுது, நீ ஏற்கனவே பூர்ணமாக தான் இருக்க, ஏற்கனவே என்னவாக இருக்க, பூர்ணமாக தான் இருக்க. அப்போ இந்த அபூர்ணத்தைலாம் எது உணருது, அது வந்து மனசு உணருது, அறிவு உணருது. அப்போ என்ன விதை, இப்போ அப்போ அப்போ பூர்ணத்துவத்தை அல்லது இந்த ஞானத்தை நான் எப்படி அடையிறது, இப்போ இதெல்லாம் வச்சுட்டு அடைய முடியுமானா. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, கர்மத்தை செய்து கொண்டே அல்லது இந்த கர்மத்தை பூர்ணமாக கர்ம சந்நியாசம் நம்ம பண்ணணுமான்னு கேட்டால், கர்மத்தை தியாகம் பண்ணுவாங்க, கர்மத்தை தான் தியாகம் பண்ண வேண்டியதில்லை. நீ வந்து என்ன மனசை தியாகம் பண்ணிட முடியும், ஒட்டுற முடியும், இல்லை உடம்பை ஒட்டுற முடியுமா, இல்லை அறிவை தான் ஒட்டுற முடியுமா, இருக்கிற அறிவும் போயிடும். இது கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, நான் அறிவு இல்லை அப்படின்னு ஒட்டுற முடியும் அறிவை. அப்போ என்ன சொல்லுது, இதெல்லாம் வச்சுக்கிட்டே இதெல்லாம் சில வரையலுக்கு உட்பட்டது, இன்ஸ்பைட் ஆஃப் த லிமிட்டேஷன் ஆஃப் த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஐ எம் ஃப்ரீ அப்படின்றது தான் வேதாந்த ஞானம். இன்ஸ்பைட் என்ன, இங்கே குறைகள் இருக்க தான் செய்யும், இருக்கட்டும், நாம் இருக்குதே. ஆக இப்போ ஏற்பட்ட ஞானத்தை வந்து நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நாம் என்ன என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாம் வந்து இந்த இந்த இதை இதை வந்து எப்படி இந்த ஆத்ம ஜானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஆத்மாவை பற்றி அறிய முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுன்னு சொன்னால், ஆத்மாவை பற்றி அறியாமல் தான் நமக்கு சம்சாரத்தை கொடுத்துருக்கு. அவங்கள பற்றி அறியாமல்ல, இவங்கள பற்றி அறிய இவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியல, அதனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குது சொல்கிறோம்ல. அவங்கள சரியாக என்னால் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல, அவங்க கேட்குறதுலாம் பண்ண முடியல, இந்த பிள்ளைங்க விரும்புறதுலாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியல, அவன் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, இவங்க நினைக்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியல, அதான் எனக்கு வந்து துன்பமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. எப்படி வந்து எப்படி கோப் பண்ணுறது சொல்லுங்கள் இந்த லைஃப்பை, பிள்ளைங்கிட்ட எப்படி கோப் பண்ணுறது, கணவர்கிட்ட எப்படி நான் கோப் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் நினைக்கிறேன் எனக்கு நான் திருப்தியாக இருந்துருவேன். சாஸ்திரம் சொல்கிறது அது இன்னும் இது வந்து வாழும் முறை அல்ல, வாழும் கலை. வாழும் கலை வந்து எப்படி எப்படி எதில் வரும்னு சொன்னால், நம்ம நினைக்கிறோம் ஒரு மனப்பக்குவத்தில் ஒரு அறிவு தெளிவில் வரும்னு நினச்சிட்ருக்கோம். மனப்பக்குவத்தில் அறிவு தெளிவில் நீங்கள் ஒரு பண்பட்ட மனுஷனாகலாம், நீங்கள் பக்குவப்பட்ட மனுஷனாகலாம், நல்ல யோகி ஆகலாம், ஆனால் ஒரு ஞானி ஆக முடியாது. அதுக்கு முன்னாலேயே ஒரு ஞானம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால், ஏன் இதனால் நான்லாம் பூர்ணம் அடைய போகிறதில்ல, இதில் சிக்கல்கள் தான் இருக்க தான் செய்யும், முழுமையாக நான் வந்து எப்படி ஒரு நல்ல கணவனாக இருப்பது சொல்லித்தராங்களா எல்லாரும், எப்படி ஒரு நல்ல மனைவியாக வாழ்வது, எப்படி ஹவு டு பிகாம் அ சக்ஸஸ்ஃபுல் என்னவோ டாக்டர், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், சக்ஸஸ்ஃபுல் ஹஸ்பண்ட், சக்ஸஸ்ஃபுல் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள். உலகத்தில் யாராவது ஒரு அளவு இருந்துருக்காங்களான்னு, காலம் பூரா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நடக்கிற காரியமா இது? நடக்கிற காரியமா? நடக்கிற காரியம் இல்லை. அப்போ என்ன எப்பேற்பட்ட அறிவு நமக்கு தேவை சொல்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சம் வந்து இப்படி அப்படின் தான் இருக்கும். இதை பற்றி கவனம் பூரா இதில் போயிடுச்சோன்னா ஆல் யோர் எனர்ஜி வில் பி டிசிபேட்டட் ஒன்லி இன் ஹேண்டிலிங் யோர் என்ன யோ டொமெஸ்டிக் ப்ராப்ளம்ஸ். எல்லா சக்தியும் அங்கே விரயமாயிடுதுன்னு சொல்லிடுது. அதனால் இதோட ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சொல்லுது சாஸ்திரம். எது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சொன்னால், உன்னை பற்றி இது இங்கே இந்த உலக வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாக நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்ன வழின்னு சொன்னால், உன்னை பற்றி ஒரு ஞானம் உனக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா என்ன, இதனால் நான் பாதிக்கப்படாதவன், நான் எப்பேற்பட்ட சம்சாரமும் எப்பேற்பட்ட வருத்தமும் நிச்சயமாக, ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே பூர்ணமானவன், ஏற்கனவே சுதந்திரமானவன், ஏற்கனவே நான் வந்து மோட்சம் அடைந்த ஆத்மஸ்வரூபம் நான் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து நல்லா மனசில் வந்து உள்வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அப்பப்போ பாதிக்கும், அப்பப்போ ரியாக்ட் பண்ணுவோம், அப்பப்போ வந்து கோபம் வரும், அப்பப்போ வந்து வருத்தம் வரும், அல்ல விரக்தி வரும், அல்ல சோர்வு வரும். உடம்புனா சோறு வரதானே செய்யும், உடம்புனா காய்ச்சி வருது இல்லை, அப்போ மனசுனா வருத்தம் வரதான் செய்யும், ஒருத்தமே வராது, உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படி ஞானிகள் கூட இருந்ததில்லை, ஞானிகள் நிறையா வருத்தம்லாம் பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பெரிய பெரிய என்ன நோயெலாம் வந்திருக்கு பல பேருக்கும். அவங்களும் வந்து உடம்பு ஒரு நாள் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதை பற்றிலாம் எப்பேற்பட்ட ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிட்டால், இதுதான் சொல்கிறார், என்னுடைய துன்பத்துக்கு காரணம் அது இது அவர் இவர் அவை இவை அல்ல. என்னுடைய துன்பத்துக்கு ஞானம் காரணம் என்னை பற்றிய அறியாமை. என்ன அறியாமைன்னா, நான் ஆத்மஸ்வரூபம் என்ற அறியாமை, அனாத்மா என்ற அறியாமை, ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவு இல்லாத அறியாமை, அதுதான் என்னோடய துன்பத்துக்கு காரணம். அது ஒரு முடிவுக்கு வந்துருன்றார். அப்போ இந்த ஆத்ம ஞானம் எதை கொடுக்குன்னு சொன்னால், இது சூரியன், இந்த சூரியன் வந்து சூரியனை ஸ்ரீகிருஷ்ணன் ஓமையாக சொல்கிறார். அதை கூட உனக்கு கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார், சொல்லுது சாஸ்திரம். என்னன்னு சொன்னால், எப்படி சூரியன் வந்து ஒரு பொருளுக்கெல்லாம் ஒளியை கொடுத்து பிரகாசத்தை கொடுத்து அந்த பொருளை பார்க்க வைக்கிதோ, அதுபோல் ஆத்ம ஞானம் வந்து நமக்கு வந்து பிரகாசத்தை கொடுத்து நம்மளை பார்க்க வைக்கிதுன்னு அர்த்தமாக இல்லை. அப்படி வந்து டோன்ட் ஸ்ட்ரெச் த எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா வந்து சுயப்பிரகாசம், அதுக்கு வந்து நம்ம ஞானம் வந்து பிரகாசம் தர வேண்டியதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? அதனால தான் இந்த ஆத்ம ஞானம்ன்றதே வந்து என்ன அப்படின்னு கேட்டால், விருத்தி ஞானம் தான். ஆத்மா ஞானமே என்ன, எண்ணத்தில் உதிக்கிறது தான். அதனால் அது போய் ஆத்மா வந்து பிரகாசப்படுத்திடாது. அது வேறு இன்னொரு பெரிய ப்ராப்ளம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்னு கேட்டால், இந்த நம்ம அந்த நாம் வந்து என்ன ஆத்ம ஞானத்தை வந்து ஒரு ஒளிப்பட்டு அப்படி பிரகாசம், அது சுவம் பிரகாசம் தான் அது. அதனால் எனக்கு இந்த ஞானோதயம் அப்படின்னு சொல்கிறது அல்லது இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால், என்ன சொல்கிறார், சூரியனை போல அப்படின்னு. சூரியன் என்ன பண்ணணும்னு சொன்னால், அது ஒளி மூலமாக இருளாக இருக்க பொருளெல்லாம் காமிச்சிடும். இங்கெல்லாம் வந்து ஒளி மூலமாக இங்கே இருட்டாக இருக்குது, ஒளி வந்தவொடனே எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓமையை தான் சொல்கிறாரே தவிர, ஆனால் இந்த ஞானமானது ஆத்மாவை காட்டாது. ஏற்கனவே ஆத்மா சுயம் பிரகாஷம்தான். ஆனால் நான் வந்து அப்போ இங்கே காட்டுறது என்ன அர்த்தம், இது வரைக்கும் நான் அனாத்மான்னு நினச்சிட்டு இருந்தேன், எங்கே என் மனசில் என்ன எண்ணத்தில் எண்ணத்தில் என்ன வந்துடுச்சு, ஒரு ஞானம் வந்துடுச்சு, அதான் அதுக்கு பேர் விருத்தி ஞானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எண்ணத்தில் வர ஞானம் என்ன, நான் பிரம்மஸ்வரூபன்ற ஞானம் எண்ணத்தில் வந்துடுச்சு சரி அப்படின்னு. இப்படி பெரியவர்கள் சொல்கிறார், இப்படி ஞானோதயம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து வருகின்ற ஸ்லோகத்தில் அவங்க தத் புத்தயஸ் ததாத்மனக தன் நிஷ்டா தத் பராயணக கச்சந்தி அப்புனர் விருத்தி ஞான நிர்தூத்த கல்மஷாக சொல்கிறார். பிரம்மத்தில் புத்தியை வைப்பவர்கள் அதுவே தாமாக இருப்பர், தானாக தன்மயமாக ஆயிடுவாங்க, அதிலேயே நிலை பெற்றவராய் அதையே மேலான புகலிடமாக்குபவர் ஞானத்தால் தம் பாவங்களை போக்கக்கூடியவர்கள் திரும்பி வராத நிலையை அடைகிறார்கள், திரும்ப பிறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். கேட்குறாங்க இப்படிப்பட்ட ஞானத்தை அடைஞ்சிட்டா சரி பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறார் தத் புத்தயஸ், புத்தி என்ன, தத்துனா பிரம்மம், ஆத்மா பிரம்மம் எதுனா வச்சுக்கலாம் நாம், புத்தி தத் புத்தயஸ் ததாத்மனக அதுவே தாமாக இருப்பர், பிரம்மமே தான் நினச்சிட்டு இருப்பாங்க இருப்பர். அப்புறம் தத் பராயணக அதிலேயே நிலை பெற்றவராய் நிஷ்டை, கொஞ்சம் சொன்னோம் இல்லையா ஜப்போ நிஷ்டர் தப்போ நிஷ்டர் யோக நிஷ்டர்னு, இந்த மாதிரி என்ன ஞானத்தில் நிஷ்டை அடைஞ்சிருவாங்க அடைபவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறார், கச்சந்தி அப்புனராவிருத்தி மீண்டும் மீண்டும் திரும்பி வராத நிலைக்கு நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சொல்கிறோம்ல என்ன வேண்டும், பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்துட்டா அத்திலேல் நின்னை மறவாமை வேண்டும்னு பாடுறாங்க இல்லையா, பிறந்து பிறந்து நம்ம என்ன செஞ்சிட்டுமா சலிச்சு போயிட்டோம். அதனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், தத் முதல் சொல் தத் புத்தைய நான் தான் வந்து ஆத்மஸ்வரூபந்தான் பிரம்மஸ்வரூபந்தான் எந்த விதமான சந்தேகம் இல்லாத ஒரு அறிவு இருக்குமா, நிஷ்டையாக இருக்குமா. அதனால் என்ன என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக நமக்கு நம்மெல்லாம் எல்லாம் தொட்டாசு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து யாரோட வார்த்தைகளோ அல்லது அவளோட செயல்பாடுகளோ அல்லது செய்கைகளோ நம்மளை புண்படுத்திடுறதில்ல. இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன ஆகும், அந்த செய்கைகளை பெருசாக புண்படுத்த சரி விடு, நல்லா பாருங்கள் நம்முடைய இந்த இருப்பு வந்து உண்மை அப்படின்னு சொன்னால், டக்குன்னு இன்னைக்கு இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட் பிகாம்ஸ் மீனிங்லெஸ். அப்புறம் ஹவ் ஆர் கோயிங் டு அக்கவுண்ட் தட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பெரிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பல வகையாக கனவுகள், பல கற்பனைகள், பல லட்சியங்கள், பல பெரிய உழைப்பெல்லாம் போட்டெல்லாம் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நிறையா பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அடுத்த நிமிஷம் உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரிதிங் பிகாஸ் மீனிங்லெஸ் தானே. அப்போ போயிட்டு வந்து இன்னும் ஏன் வந்து இப்பொழுதே அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது, செத்து போயின எண்ணத்தில் இல்லை, இட் டசன்ட் இஸ் எது நமக்கு வந்து வருத்தத்தை கொடுக்குது, ஏன் இந்த பையன் ஒழுங்காக படிக்க மாட்டான், ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி வந்து இருக்கிறாங்க, இதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் செகண்டில் நம்ம இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு ஆயிட்டா இதெல்லாம் இது மேலே நமக்கு எதாவது அதிகாரம் இருக்கா, இந்த உலகத்து மேலேயோ இந்த மனிதர்கள் மேலேயோ இந்த உறவுகள் மேலேயோ, அல்லது நம்மகிட்ட இருக்க பொருள் இருக்கே 2 மில்லியன் இருக்கேன் பேங்க்கில், இப்போ எதாவது அர்த்தம் இருக்குமா. அதனால் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பொருள் மேலே ரொம்ப பொருள் நம்ம என்ன பண்ண ரொம்ப பொருள்படுத்துகிறோமா, பொருளை மிகவும் பொருட்படுத்துதல், பொருளை ரொம்ப பொருட்படுத்துறது, அதிகமாக பொருட்படுத்துறது, பொருள்னு சொன்னால் விஷயங்களே எல்லா விஷயம்தான், அது மன விஷயமாக இருக்கட்டும், உடல் விஷயமாக இருக்கட்டும், அறிவு விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப பொருட்படுத்துறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார், இந்த ஞானம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொல்கிறார். வாழகா சித்தரிச்சிட்டு ஒன்றுன்னா தத் புத்தயக ததாத்மனக தன் நிஷ்டா தத் பராயணக, ஒரு 4 குவாலிட்டி சொல்கிறார். அதனால் உங்களுக்கு என்ன ஆயிருமா, இப்பேற்பட்ட ஞானம் எல்லா அசுத்தங்களையும் எல்லா கல்மஷத்தையும் எல்லா பாவங்களையும் போனால் நம்ம பேசணும் பாருங்கள். நம்முடைய ஆள் மனசில் இருக்கின்ற பழைய பதிவுகளை எல்லாம் சுத்தமாக, இப்போ நம்ம பாருங்கள் சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம வந்து வரும்பொழுது அவங்கள பார்த்து ஒரு அறிவம் சொல்ல முடியுது. கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நம்ம எதாவது பண்ண முடியுமா? ஆள் மனசில் இருக்கிற விஷயத்த ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் என்ன சொல்கிறாரு, எல்லா கல்மஷமும் இப்போ மேல் மனசில் இருக்கிறது இல்லை, ஆள் மனசில் இருக்கிற விஷயங்கள் கூட எல்லாம் சுத்தமாக அழிஞ்சு மீண்டும் இவர்கள் பிறவி எடுப்பதில்லை, மீண்டும் வராத நிலையை அடைகிறார் சொல்கிறார். போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியனேன்னு சொன்னார் பாருங்க, அந்த வராத நிலையை இவர்கள் அடைகிறார்கள். சரி, இவர்கள் வந்து எப்படி வந்து அந்த நிலையை அடைகிறாங்க, அந்த அடையிறதுக்கு வந்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்பேற்பட்ட தன்மையை குணங்களை அப்படின்னு சொல்கிறத விட வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறத விட மோர் ஆஃப் அ அண்டர்ஸ்டாண்டிங், எப்படிப்பட்ட புரிதல். வேல்யூஸ் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், ஆனால் வேல்யூஸ் பெருசாக நம்ம தக்க வச்சுக்க முடியாது. நான் அமைதியானன்றது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆல்டிக்க பண்ணுறது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்களேன், ஆனால் டக்குன்னு அமைதி இல்லாமல் போயிடும். ரொம்ப சாந்தமானவங்களும் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கோபம் வரும். ஸோ வேல்யூஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ளக்சுவேட்டிங், ஆனால் புரிதல் இருக்குல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் நாட் ஃப்ளக்சுவேட்டிங். சரிதான் விடு அப்படின்னு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னே சரிதான் அப்படின்னு வருதா, அது புரிதல். இட்ஸ் நாட் அ வேல்யூ, இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ வேல்யூ அண்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். சிந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் சிந்திக்க இருக்கின்றார். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.